இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 10 வசனம்.
சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது.
இங்கே பார்க்கும் பொழுது வேதம் இப்படி ஒரு அருமையான சாட்சி கொடுக்கிறது. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சான். அப்படின்னா பிரியமில்லாத ஜெபங்கள் கூட இருக்கிறது, பிரியமில்லாத ஆராதனைகள் கூட இருக்கிறது இல்லையா? நம்ம நினைக்க கூடாது நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படியே கண்ண மூடி அக்செப்ட் பண்ணிக்குவாரு அப்படி சொல்லி நம்ம நினைக்க முடியாது. நீங்க ஆதாமுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் இல்லையா, ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்கிறதை அறிந்து ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தான். ஆனால் ரெண்டு பேருமே பலி செலுத்த வந்தார்கள் என்கிற காரணத்தினாலே ரெண்டு பேருடைய பலியையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலிகளை கர்த்தர் நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இருந்து தெரியுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமாக இருக்க முடியாது. சிலரை ஏற்றுக்கொள்ளுகிறார், சிலரை நிராகரிக்கவும் செய்கிறார். சிலருடைய ஜெபம் கர்த்தருக்கு, சில வகை ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குது, சில வகை ஜெபம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. சில ஜெபத்தை கர்த்தர் விரும்புறது கிடையாது. அதனால ஜெபம் அப்படின்னாலே கர்த்தர் விரும்புறாரு சொல்லும் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் இதை ஜஸ்ட் இந்த பகுதி கொஞ்சம் டச் பண்ணிட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே சாலமோனுடைய காரியத்தை குறித்து வேதத்தில் சாட்சி கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமோன் இளம் வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுதே அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு விட்டான். தாவீதினுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிகளிலே பிறந்தவன் தான் இந்த சாலமோன். ஆனால் அவனை விட எத்தனையோ மூத்த குமாரர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் பத்சேபாளுடைய விண்ணப்பத்து நிமித்தம், ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கத்தில் தேவ திட்டமும் இருக்கிறது, சாலமோன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் ராஜாவாக்கப்பட்ட பின்பு இவன் கர்த்தரிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தான். ரொம்ப அடிப்படை விஷயமா இருந்தான், ரொம்ப அன்பு கூர்ந்தான். கர்த்தரை தாகத்தோடு தேட ஆரம்பிச்சான். அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா அவனுக்கு அனுபவம் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, ராஜரீக அனுபவம் கிடையாது. அரசாட்சி செய்கிற விஷயத்தில் பல நுணுக்கங்களை அவன் கற்றுக்கொண்டவன் அல்ல. பல விதத்தில் என்ன சொல்ல போனா அவன் வாழ்க்கையில் அடிபட்டவன் கிடையாது. அப்படியே சின்ன வயசுல அப்படி வந்தான், சடனா சீட்ல உட்கார வச்சாச்சு. இப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் ராஜாவாக உட்கார்ந்த நிலைமையிலே அவனுக்குள்ள ஒரு பயம் அவனை பிடித்துக் கொள்ளுகிறது. ஒரு தேசத்திற்கே ராஜா, முழு இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்கு அவன் ராஜா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஏராளமான ஜனத்தை எப்படி நியாயம் விசாரித்து எப்படி செம்மையான விதத்திலே இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுவது என்று அவனுக்கு ஒரு தடுமாற்றமா இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலே அவன் செய்த முக்கியமான விஷயம் அதை 3 அதிகாரத்தில் 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்படியே ராஜா,
அப்படி என்ன? மூணாவது வாசிக்கலாமா? மூணு வாசிப்போம்.
சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
ஆனாலும்
அவன் மேடைகளிலே
பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான்.
கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு
ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார்.
போதும், தேவன் சொன்னார். இவன் ராஜாவாக்கப்பட்ட பின்பு கர்த்தரிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தான். அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீது தனக்கு கட்டளையிட்டபடியே நடந்தான். தாவீது அவனும் இளம் வயதிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டவன். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்து கற்றுக்கொண்ட தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட தன் மகனுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறான். மரணத்திற்கு முன்பதாக சொல்லிக் கொடுக்கிறான், இப்படி எல்லாம் நீ நடக்கணும், இப்படி எல்லாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி தன் தகப்பன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் ஜாக்கிரதையோடு அவன் கை கொண்டு நடக்கிறான். அப்பொழுது இந்த தாவீது கர்த்தருக்கு பலி செலுத்துகிற விஷயத்தை கூட சொல்லிக் கொடுத்திருப்பான். கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்தி அவரை பிரியப்படுத்த வேண்டும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கணும். ஆகையினாலே அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அன்றைக்கு அவன் கிபியோன் என்கிற இடத்திற்கு வந்து கர்த்தருக்கு பலியிடுகிறான். எத்தனை பலினா 1000 பலிகளை அவன் அங்கே செலுத்துகிறான். செலுத்திவிட்டு அன்றைக்கு அவன் படுத்து தூங்குகிறான். அன்றைக்கு சொப்பனத்திலே கர்த்தர் வந்து அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். நின்று கேட்கிறாரு, சாலமோனே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்றார். நீ என்ன விரும்புறியோ கேள், நான் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீ என்ன வேணாலும் ஆப்ஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. நீ என்ன விரும்புறியோ கேள், நான் கொடுக்கிறேன். இதைதான் கர்த்தர் சொல்லல, நீ என்ன விரும்புறியோ கேள், என்ன வேணா கேட்கலாம். சாலமோனுடைய மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு காரியம், கர்த்தர் தனக்கு கொடுத்த இந்த ஸ்தானத்திலே சிறப்பாக செயல்பட வேண்டும். புரிதலாம், கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதான் மைண்ட்ல இருந்துச்சு, நல்ல ஒரு எண்ணம் அது. கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற இடத்துல தான் ஒரு சிறப்பான விதத்தில் அதற்கு நம்ம காரியத்தை ரிசல்ட் கொடுக்கணும். அதுல அவன் ரொம்ப மைண்ட் அதே இருந்துச்சு. கர்த்தர் இப்படி கேட்ட உடனே எந்த ஒரு யோசனை இல்லாம டக்குன்னு கேட்கிறான். அவன் மைண்ட்ல தான் இருந்துச்சு, டக்குன்னு கேட்கிறான். அவன் கேட்டது நிறைய இருக்குது, அதெல்லாம் படிக்க டைம் இல்ல. ஏராளமான ஜனத்திற்கு முன்பாக என்னை ராஜாவாக்கு நீ தெரிந்து கொண்டதும் ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? தேவரீர் உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு அடி எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தரலும் அப்படின்னு கேட்டான். பாருங்க, அவன் கேட்டது எவ்வளவு நல்ல ஒரு காரியம். என்னைக்குமே நம்ம கேட்கிற விஷயம் ரொம்ப முக்கியம், கேட்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஒரு மனுஷன் இன்னொரு ஒரு பெண்ணுகிட்ட கேட்டான். யாரு? ஏரோது. தன்னுடைய பிறந்த நாளிலே தவறான தொடர்போடு அவன் ஏரோதியால் என்ற பெண்ணோடு தவறான தொடர்போடு இருக்கிறான். அவருடைய மகளை நடனமாட வைக்கிறான். நடனமாட வச்ச பிறகு அந்த பெண்ணுகிட்ட கேட்கிறான், நீ விரும்புகிறதை கேள், என்ன வேணா கேள், அதான் என் ராஜ்யத்தில் பாதியானாலும் கொடுக்கிறேன். நான் கேட்டிருக்கலாம், ராஜ்யத்தில் பாதி கொடுத்துருன்னு கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. டக்குன்னு கேட்கிறா, யோவான் ஸ்நானனுடைய தலை எனக்கு வேணுங்கிறா. என்ன காரியம் கேட்டா பாருங்க, இல்ல அதுக்கு இதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அவன் மைண்ட்ல ஃபுல்லா யோவான் ஸ்நானகன் கொல்லப்படணும், அதான் மைண்ட்ல இருந்துச்சு. அவன் தலை குழு டக்குன்னு கேட்டா, எவ்வளவு பயங்கரமான காரியத்தை கேட்டா. சாலமோன் பாருங்க, கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேட்ட உடனே அவன் கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் சிறப்பாய் பணியாற்றுவதற்கு அவர்கிட்டயே ஞானத்தை கேட்டான். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும், ஒரு தேவ பிள்ளை. இது அடிப்படை விஷயம். இன்னொரு பக்கம் நமக்கு கர்த்தர் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஒரு காரியம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஒரு காரியத்தில் நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். கர்த்தர் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல என்னைக்குமே பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒருத்தர் கனப்படுத்துறது உயர்த்துறது எல்லாம் அங்கதான் அங்க இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்குது. இன்னைக்கு சிலருக்கு கர்த்தர் பொறுப்பை கொடுப்பாரு, கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஒரு இடத்துல நிக்க வச்சிருப்பாரு, ஸ்டேஜில் ஏத்தி இருப்பாரு, ஒரு பொறுப்பு கொடுப்பார், ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு ஏதாவது ஒரு கொடுப்பார், ஒரு ஊழியத்தில் மட்டும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வச்சிருப்பார். கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், அதை குறிச்சு ஒரு பயம் இருக்கணும், ஐயோ நல்லா நடக்கணுமே அந்த ஒரு பயம் இருக்கணும், அதை பர்ஃபெக்டா செய்யணுமே அப்படின்ற ஒரு தாகம் இருக்கணும். எதையுமே கவலைப்படாம கேஷுவலா வந்து என்னமோ திறமையில சாதிக்க நினைப்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப நிக்க முடியாது, போயிடும், நிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த காரியத்தை செம்மையாய் செய்ய வேண்டும் என்று ஜெபத்தோடு தாகத்தோடு கர்த்தரிடத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து செய்யறவங்க அதில் ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கு மேல போய்கிட்டே இருப்பாங்க, அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க, அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கர்த்தர் தூக்குவார். என கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன்கிற கர்த்தர். கொடுத்த கொஞ்ச விஷயத்தினை உண்மையா செஞ்ச, கொடுத்த சின்ன காரியத்தை நீ பர்ஃபெக்டா செஞ்ச, அதுக்கு நீ பிரயாசம் எடுத்த, ஆசைப்பட்ட, அதுக்கான ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் ஒத்தாசை என்கிட்ட நீ கேட்ட, கர்த்தர்ல சந்தோஷப்படுவார். என்னைக்குமே கர்த்தர் ஒன்று செய்ய சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான பலத்தை அவர்கிட்டயே போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம ஒண்ணுமே தெரியலன்னா பரவாயில்ல, அவர் நம்மளை உட்கார ஒரு இடத்துல கொண்டு நிக்க வச்சுட்டாரு, ஒன்று செய்ய சொல்றாரு, அதை நல்லா செய்யறதுக்கு எல்லாம் தெரியும் நான் பண்ணிடலாம் அப்படின்றவங்களை விட கர்த்தர் அதை பிடிக்காது. ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போய் நின்றுட்டோம்னா அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளை நான் கொடுத்த வேலையை நல்லா செய்யறதுக்கு எங்கிட்டே உதவி கேட்கிறானே, அந்த டிபெண்டன்ஸ், அவரை சார்ந்து கொள்ளுதல், அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் பிரியப்படுவார். அது எதுவா இருக்கட்டுமே, நான் இது வந்து ஏ டு இசட் எல்லாமே சொல்றேன், இப்ப படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், அது கர்த்தர் அவங்களை வச்சிருக்கிற ஒரு ஸ்தானம். வேலை செய்றீங்க, சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யறீங்க, டிரைவரா வேலை செய்யறீங்க, கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறீங்க, ஒவ்வொருத்தரோட வேலை இருக்கிறீங்க, இதெல்லாமே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஒரு காரியம். இது ஆவிக்குரிய காரியத்துக்கு மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய காரியத்துக்கு மட்டும் நான் பேசல, எந்த காரியமானாலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், அந்த ஸ்தானம் கர்த்தரால் வந்தது என்பதை நாம் உணர வேண்டும். நம்மளால வரல, நம்ம இருக்கிற இன்னைக்கு ஒரு இடத்துல உயர்ந்திருக்கிறோம், ஒரு இடத்துல பொசிஷன் இருக்குன்னா அது நம்ம தானா வந்தது கிடையாது, எந்த மனுஷரும் நம்மை கொண்டு வரவில்லை, என் ஆண்டவர் என்னை அங்க வச்சிருக்கிறார் ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். அப்ப என் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும், அந்த ஒரு பயம் இருக்கணும், அது பெர்ஃபெக்டா நடக்கணுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும், அது பெர்ஃபெக்டா நடக்கணுமே ஒரு பயம் இருக்கணும், அந்த பயத்தோடு அவரை சார்ந்து நிக்கணும். அப்ப கர்த்தர் பாப்பார், நம்ம அதுக்காக எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்னு பாப்பார். அது எல்லா லைனா இருந்தாலும், என்ன லைனா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே கர்த்தர் ஒத்தாசை கொடுப்பார், அதுல உங்களை ஷைன் பண்ண வைப்பாரு, அவருடைய நாமம் அதனால் மகிமைப்படும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. புரியுதா? சின்ன விஷயமானாலும் சரி, அதை நீங்க ரொம்ப இதா செய்ய, நான் உண்மையா சொல்றேன், எத்தனை வருஷம் என்னுடைய வாழ்க்கையில, கிட்டத்தட்ட 31 வருஷமா நான் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டேன், பிரசங்கிக்க ஆரம்பிச்சு 31 வருஷம் கிட்டத்தட்ட பிரசங்கிக்கிறேன், 31 வருஷத்துக்கு பேசிட்டுதான் இருக்கிறேன். ஆனா இத்தனை வருஷம் பிரசங்கித்தாலும் ஒவ்வொரு சண்டே எனக்கு இங்க வரும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஒவ்வொரு நியாயத்துக்களையும் இன்னைக்கு கூட சொல்றேன், ஒவ்வொரு நியாயத்துக்களையும் இங்க வரும்பொழுது என் உள்ளத்துல அதுதானே அப்படின்னு ஒரு எண்ணம் வராது. இது என்ன ரெண்டு வசனத்தை எடுத்து அப்படி பேசிட்டு போயிடலாம், இது எண்ணமே வராது, பயமா இருக்கும். பைபிள்ல அந்த வசனம் எல்லாம் தெரியும், ஆனா தலை அறிவில வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பிரசன்டேஷன் வந்து அதுக்கு ஆவியானவர் ஒத்தாசை கொடுக்கலன்னா அதை உங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. புரியுதுலா? கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாம ஒரு சின்ன வேலையை கூட நம்மளால செய்ய முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப நம்ம வாழ்க்கையிலே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் கொடுத்த காரியத்தை, கர்த்தர் நம்மள வச்சிருக்கிற பொசிஷன்ல கேர்லெஸ் இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:10 வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வேலையை,
கர்த்தருடைய வேலையை
அசதியாய் செய்கிறவன்,
அசதியாய் செய்கிறவன்
சபிக்கப்பட்டவன்,
சபிக்கப்பட்டவன்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் பாருங்க. கர்த்தருடைய வேலையை வந்து நம்ம அசதியா மட்டும் செய்யவே கூடாது, அசதியா செய்யக்கூடாது. அது ரொம்ப கவனத்தோடு செய்யணும். அது சின்ன வேலையானாலும் சரி, பெரிய வேலையானாலும் சரி, புரியுதுங்களா, அசதியா செய்யக்கூடாது. சும்மா வந்து ஒரு சர்ச்சை பெருக்கிறோமோ, இல்ல சேரை போடுறோமோ, இல்ல ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்யணுமோ, ஒரு ஆம்பிளிஃபயர் ஆப்ரேட் பண்றோமோ, ஏதாவது ஒரு வேலை, எந்த சாதாரண வேலையா கூட இருக்கலாம், ஒரு ஃபேனை துடைக்கிறோமோ, என்ன பண்றோமோ, என்ன இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய வேலை. அதை நம்ம அசதியாய் செய்தால் அது சாபம். சின்ன காரியத்தை கூட அசதியா செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர்கிட்டயே நீங்க போய் நிக்கணும். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா என்னை வச்சிருக்கிற பொசிஷனை நான் ஷைன் பண்ண வைக்கணும், அதுல சிறப்பா இருக்கணும், உங்க நாமத்திற்கு மகிமையா இருக்கணும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் இன்னைக்கு காலையில சொன்னேன், நம்முடைய ஜெபங்கள் பல நேரத்தில் நம்ம ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் இதெல்லாம் நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம நல்லா ஜெபிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் எப்படிப்பட்ட விண்ணப்பமா இருக்குதான் நம்ம யோசிக்கிறது கிடையாது. புரியுதா? எப்படிப்பட்ட விண்ணப்பமா இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோம், நானும் ஜெபிக்கிறோம் அப்படின்றோம், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றோம். ஆனால் இந்த ஆண்டவருடைய பார்வையில் அந்த ஜெப விண்ணப்பம் எப்படிப்பட்ட விதத்தில் காணப்பட்டுச்சு நம்ம யோசிக்கிறது கிடையாது. சாலமோன் செய்த இந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் உகந்ததா இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. அதே போல நான் இன்னைக்கு ஜெபிச்சனே, இந்த ஜெபிச்ச காரியம் என் ஆண்டவருடைய பார்வையில் உகந்ததா இருந்துச்சா இல்லையான்றது யோசிக்கணும். புரியுது? அது உகந்ததா இருந்ததா இல்லையா, அது ஆண்டவருக்கு ஏற்றதா இருந்ததா. அப்ப அடிப்படை விஷயம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் ஒத்தாசை கேட்டு ஜெபிப்பது கர்த்தருக்கு பிரியம். புரியுதுல? அவங்களை வச்சிருக்கிற பொறுப்புல கரெக்டா நிறைவேற்றுவதற்கு நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா அது நல்லது. அடுத்தது, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:30.
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
திறப்பிலே நிற்கவும்,
திறப்பிலே நிற்கவும்,
சுவரை அடைக்கவும் தக்கதாக,
சுவரை அடைக்கவும் தக்கதாக
ஒரு மனுஷனை தேடினேன்,
ஒரு மனுஷனை தேடினேன்,
ஒருவனையும் காணேன்,
ஒருவனையும் காணேன்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்கிறார். அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 59:16.
ஒருவரும் இல்லை என்று கண்டு,
ஒருவரும் இல்லை என்று கண்டு
விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்,
விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். நீங்க பாத்தீங்க, இந்த ரெண்டு வசனத்திலையும் ஒரு காரியம் ஒத்து போதும். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகின்றார், ஒருவனையும் காணுகிறார். அடுத்தது சொல்றார், இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று, ஒருவனும் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். அவருக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க ஆனால் விண்ணப்பம் பண்ண மாட்டேங்கிறாங்களே யாருமே அப்படிங்கிற. எவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம் சொல்லி வந்து உட்கார்றாங்க ஆனால் என் இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் ஒருத்தன் கூட விண்ணப்பம் பண்ண மாட்டேங்கிறானே. அது அவருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. எல்லாரும் ஜெபிக்கிறேன் சொல்ல ஒண்ணு கூட எனக்கு ஏற்ற விண்ணப்பமாய் ஒருத்தரவே பண்ணலையே. தேசத்திலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு வாசலில் நிற்கிறது. அதை கர்த்தர் மனப்பூர்வமா செய்யல, எந்த ஒரு நியாய தீர்ப்பையும் கர்த்தர் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது கிடையாது, வேற வழி இல்லாமல் கொடுக்கிறார். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு தடுக்கப்படும்படி மன்றாடி ஜெபிக்கக்கூடிய, பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜப மனுஷனை தேவன் தேடுறார். அது இல்லைன்னு பார்க்கும்போது ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்படுறார். தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பாவத்து நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்பு வராதபடிக்கு தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து அந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த உணர்வில்லாத ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வந்துவிடாதபடிக்கு பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப மனுஷனைத்தான் கர்த்தர் தேடுற. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். அவரை பரியாசம் பண்றாங்க, துப்புறாங்க, தூஷிக்கிறாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, காடியை கொடுத்தாங்க, நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வாங்க, கீழே இருக்கிறவங்க அப்படி பண்ணாங்க, சிலுவையில பக்கத்தில் தொங்குறவங்க அப்படி பண்ணாங்க. எல்லாரும் அவரை வேதனைப்படுத்திருக்கிறாங்க, எல்லாருமே தங்கள் மேல நியாய தீர்ப்புகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிம்பிளா ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்றாடி ஜெபிப்பது, திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதுனா என்னங்கிறது தான் சிம்பிளான ஒரு உதாரணம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு. இதுதான் மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம்ன்றது ஒரு பெரிய இது இல்லை. ஒருவன் பாவம் செய்கிறான், அதன் விளைவு தெரியாம செய்யறான், புரியுது, அதன் விளைவு தெரியாம செய்யறான், அவனுக்கு அது புரியல, அது அவனை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கணும் அவனுக்கு அது தெரியல. ஆனா நமக்கு தெரியும், நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த மகனை மன்னியும், இந்த மகனை கிருபையாய் ரட்சியும் என்று நம்ம மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அந்த நபருக்கு நியாய தீர்ப்பு வராதபடிக்கு நம்முடைய ஜெபம் தடுக்கும், தடுத்து அவனுக்கு ரட்சிப்புக்குரிய வாசல்களை, வாய்ப்புகளை அவனுக்கு திறந்து கொடுக்கும். அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு அவனும் ஒப்பு கொடுக்கணும். ஆனால் கர்த்தர் அவனுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். நியாய தீர்ப்புக்கு பதிலாக அவன் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுப்பார். அப்பொழுது அந்த நபர் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் மாற முடியும். அவனுக்கு ஒரு ஆத்மா மீட்கப்படும். இருக்கிறதுலயே ஹையஸ்ட் லெவல் இதுதான் பிரேயர்லயே. நான் சொல்றேன், இருக்கிறதுலயே ஹையஸ்ட் லெவல் பிரேயர் இதுதான். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஜபம், அவருக்கு ரொம்ப பிரியமான ஜபம், அவரை மிகவும் இழுக்கக்கூடிய ஒரு ஜபம். ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி திறப்பிலே நின்று மன்றாடி ஜபிக்கிற நபர்களைத்தான் கர்த்தர் மிகவும் அதிகமாய் பார்க்கிறார். பாருங்க, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருத்தரும் தேடணுங்கிறார். அப்ப எத்தனையோ ஜனங்க ஜெபிச்சுட்டு இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் திருப்தியா இல்ல, வேற ஒருத்தரை தேடுறாரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் யாருமே ஜெபிக்கலையா, நிறைய ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் அது எதுவுமே அவரை அட்ராக்ட் பண்ணல. அதுக்கு அப்பாற்பட்டு வேறு ஒருவனை அவர் தேடிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவரே நீ ஆசீர்வதி ஜெபிச்சிருப்பாங்க, என் எல்லைகளை பெரிதாக்கும் ஜெபிச்சிருப்பாங்க, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்டு எல்லாம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. யான் பேசு மாதிரி இதெல்லாம் ஒரு மைண்ட்ல போவே இல்லை. நிறைய பேரும் யாபேஸ் அந்த ஜபத்தெல்லாம் அப்படியே அவ்வளவு பெரிய நினைக்கிறாங்க. அதெல்லாம் சுயநலமான ஜபம். தேவரீ என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கும். ஐயோ, டோட்டலி சுயநலமான ஜபம். புரியுதா? இது மாதிரிலாம் எவ்வளவு பேர் ஜபிச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்துருவார், போ தொலைஞ்சு போன கொடுத்துருவார். ஆனாலும் தன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஜபிக்கிறான் அவர் தேடுறாரு, அவருக்கு கிடைக்கல. இதை அப்பா இதெல்லாம் தாண்டி வேற ஒருத்தருடைய ஜபத்தை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்களை கண்டும் காணாம நீங்க இருக்கக்கூடாது. ஒரு கண்ணும் காணாம இருக்கக்கூடாது. உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர்களுடைய காரியங்கள் பார்க்கும்போது கண்ணும் காணாம இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி இருக்கும்பொழுது அந்த பாரம் உங்கள் இருதயத்தை பிடிக்கும். உண்மையை சொல்றேன், உலகத்தில் ஜனங்கள் செய்கிற பாபங்கள் மற்றும் அநியாயங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய இருதயம் நொறுங்குது. தெரியுமா, நொறுங்குது. ஜனங்கள் செய்கிற பாபங்கள் அந்த காரியங்களை பார்க்கும்போது அவருடைய இருதயம் நொறுங்கி போகிறது. அதுக்கு சப்போர்ட்டிவா யாராவது வந்து தனக்கு பக்கத்தில் நிப்பாங்களான்னு யாராவது பார்க்கிறார். தன் மன உளைச்சல், ஒரு மன வேதனைப்படுறார். ஐயோ, இப்படி பாவம் பண்றாங்களே, நரகத்துக்கு நேர போறதுக்கான தீ விதிச்சுட்டு இருக்கிறாங்களே. அந்த இடத்துல அவருடைய இருதயம் பரிதபிக்கிறது. அந்த இடத்துல சப்போர்ட்டிவ், அதே இருதயத்தோடு ஒருத்தர் வந்து ஜெபிக்க மாட்டானா பாக்குற, யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மனவேதனையா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் மனசு கஷ்டமா இருக்குது. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு இது கொடு, அது கொடு, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் கூட வந்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சல் வரும். நானே எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், இதை விட்டுட்டு எனக்கு இது கொடு, அது கொடு, இது வேணும், அது வேணும் சும்மா ஒருத்தன் கேட்டுட்டு வந்து நிக்கிறானே. இப்படிதான் விதம்லாம். இப்ப இந்த உதாரணம் புரியுதா உங்களுக்கு? நம்மளே ஒரு மனவேதனை இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் ஒரு பாதிக்கப்பட்டு என்ன பண்றது, ஒரு டென்ஷன்ல இருக்கிற வேதனையோ கஷ்டத்தோடு இருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து எனக்கு இது கொடுக்குறியா, அது கொடுக்குறியான்னு ஒருத்தர் வந்து நம்மளை கேட்டா நமக்கு இரிட்டேட் ஆகும். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை தானே, இந்த காரியத்தை எப்படியாவது நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மகிட்ட ஒருத்தர் வந்து பேசினாங்கன்னா அது நமக்கு ஆறுதலா இருக்கும், அது நமக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுல்ல, பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன், இந்த காரியத்தை நம்ம எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்களோட ஆதரவா பேசினாங்கன்னா அந்த நபரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் மன்றாட்டு சபம். ஆண்டவருடைய இருதயம் பாவம், உலகத்தில் நடக்கிற பாவங்கள், அருவறுப்புகள், அசுத்தங்களை பார்க்கும் பொழுது நொறுங்குது. அந்த இருதயத்தோடு வந்து அவர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று கவலைப்படாதீங்க ஆண்டவரே, இதுக்காக நானும் சேர்ந்து ஜபிக்கிறேன், இந்த காரியத்தை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறான்னா அவனை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்ல நிறைய சம்பவத்தில் நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன், எத்தனையோ நிலைமையில சூழல் அனுபவிச்சிருக்கிறேன். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆவியானுடைய இருதயம் உடைகிறதை நான் எத்தனையோ நேரத்தில் பார்த்திருக்கிறேன். அவர் உடைஞ்சு அழுகிறது நல்லா ஆவியில ஃபீல் பண்ண முடியும். அந்த பாரத்தை நம்மளால தாங்க முடியாது, நமக்கு அந்த அழுக வரும், அழுக வரும். நான் நிறைய முறை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். நம்ம சாதாரணமாக போவோம், அந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம் அதை பார்க்கும்போது நம்ம இருதயம் உடையும், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வேதனை நம்மை பிடித்துக் கொள்ளும். பல நேரத்தில் எங்க அந்த விக்கிரகாரம் நடக்கிறதா பார்த்துட்டு சாதாரண நடந்திருக்கும், திடீர்னு ஆவியனுடைய பாரம் வரும், ஐயோ மனசு உடையும், ஐயோ இந்த ஜனங்கள் இப்படி தங்களை கெடுத்துக்கிறாங்களே. அது நமக்கு வர்ற பாரம் கிடையாது, அவங்க யாரோ. ஆனா நம்முடைய இருதய உடையது வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய வேதனை அது. புரிதலா? அந்த வேதனை, அதுக்கு நம்ம பக்கத்துல நிக்கணும். கர்த்தர் வந்து இதுல ரொம்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் நான் சொன்னேன், இதுல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார் நான் சொன்னேன். இதுக்கு உங்களுக்கு ஆதாரமா நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9:4 வசனத்தை வாசிங்க. அப்ப உங்களுக்கு இந்த நான் சொன்னதுடைய அர்த்தம் அப்பதான் உங்களுக்கு புரியும். 9:4
கர்த்தர் அவனை நோக்கி,
நீ
எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும், பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின், நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
அடையாளம் போடு என்றார். இந்த வார்த்தை பாத்தீங்களா, கர்த்தர் இங்க சொல்ற எருசலேம் நகரம் இங்கு உள்ள போ, அந்த நகரத்துக்குள்ளே அருவறுப்புகள் நடந்துட்டு இருக்குது. அருவறுப்புகள், அந்த அருவறுப்புகளை சிலர் கண்ணு காணாம இருக்கிறாங்க, என்னமோ நடக்குது, யாரோ செய்யறாங்கன்ட்டு போறாங்க. ஆனால் சிலருடைய இருதயம் அதை பார்க்கும் பொழுது இருதயத்தில் வேதனைப்பட்டு, ஐயோ இந்த ஜனங்கள் இப்படி கெடுத்துக் கொள்ளுகிறார்களே, இப்படி அருவறுப்பா நடந்துட்டு இருக்கிறாங்களே, இப்படி பாவம் செய்யறாங்களே சொல்லிட்டு அதற்காக பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறாங்க. பாரு, அவங்க நெத்தியில் அடையாளம் போட்டுட்டு வா அப்படின்ற, அவங்கள கர்த்தர் மாப் பண்றாரு. புரியுது அவங்களுக்கு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், சரி இந்தா போ கொடுத்தாரு என்றார். ஆண்டவர் எனக்கு இதைத்தானும் அதைத்தானும், சரி இந்தா போ உனக்கு கொடுத்தாரு. ஆனால் ஒருவன் தேசத்தில் நடக்கிற பாவங்கள் அருவறுப்புகளின் நிமித்தம் அழுது புலம்பி அதற்காக மன்றாடி பெருமூச்சு விட்டு அழுகிறான் பாருங்க, அவனை எனக்குன்னு மாற்றப்படும் அப்படின்றது. அவனை குறிச்சு வை, அவன் என்னுடையவன், எனக்குரியவன், நான் நேசிக்கிறவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் நெத்தியில் ஒரு அடையாளம் போட்டு வைங்கிறார். இந்த அடையாளம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் நம்ம நெத்தியில் இருக்கணும். ஆமேன். புரியுது உங்களுக்கு, கர்த்தர் அதை எவ்வளவு கவனிக்கிறார் பார்த்தீங்களா. வேற எந்த ஜபத்துக்கும் கர்த்தர் அதை சொல்லல. ஜபங்கள் பல வகைப்படும், எத்தனையோ இது இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட வகை ஜபத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை எனக்குன்னு அவங்களை அடையாளம் போட்டு வைக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்ய, இன்னைக்கு இந்த காரியத்துக்கு நம்ம ஜபிக்கிறோம், நம்ம யோசிச்சு பார்க்கணும். எத்தனையோ காரியத்துக்கு ஜபிக்கிறோம், நம்ம வேண்டும், நம்ம தேவைக்காக ஜபிக்கிறோம், நம்ம அது இது என்னென்னமோ ஜபிக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் நடக்கிற அருவறுப்புகள் பாவங்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள், விக்கிரக ஆராதனைகள், பாவங்கள், மதுபானங்கள் மற்றும் காரியங்கள், நம்மளை சுற்றில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நினைக்கும் பொழுது அதற்காக நம்ம உண்மையிலேயே பாரத்தோடு ஜெபிக்கணும். அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி செய்யறவங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அவங்கள ஸ்பெஷலா அவங்கள மார்க் பண்றார். அவங்க கர்த்தருக்கு ஸ்பெஷல். ஆமென். கர்த்தருக்கு அவங்க ஸ்பெஷலான ஆட்கள். உலகத்தில் ஒருவேளை அவங்க பைத்தியக்காரராக தோணலாம், ஆனா கர்த்தருக்கு அவங்க ஸ்பெஷலான ஆட்கள். சபை சரித்திரத்தில் எத்தனையோ பேர் இந்த மன்றாடி ஜபிச்சவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே கர்த்தர் விசேஷமாய் கனப்படுத்தி இருக்கிறார். தேசத்தின் பாவங்கள் அருவறுப்புகளுக்காய் மன்றாடி ஜபித்த நபர்கள். இங்கிலாந்து தேசத்தின் சரித்திரத்திலே மேரி என்று சொல்லி ஒரு குயின் இருந்தார். அவள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும், அவர்களை கிறிஸ்தவத்தை அழிக்கவும் தன்னாலான முயற்சிகளை எல்லாம் செஞ்சார். அந்த காலகட்டத்தில் ஜான் நாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் தான் ஸ்காட்லாண்ட்ல. அந்த தேவ மனுஷன் முழங்கால் படியிட்டு ஜபிப்பார். தேசத்தில் அந்த ராணியின் மூலமாய் நடக்கிற காரியங்கள், அருவறுப்புகள் மற்றும் தேசத்தில் நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்கள், அதற்காக அவர் மன்றாடி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் மூலமாக கர்த்தர் தேசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் வரும் பொழுது அந்த யாருக்குமே பயப்படாத அந்த குயின் அவர் என்ன சொன்ன தெரியுமா, இந்த உலகத்தில் நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது, எதுக்குமே நான் பயப்படுறது கிடையாது. இந்த உலகத்தில் ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலுக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன்னு கடைசியில் சொன்னான். கடைசியில் அவர் சொன்ன காரியம் தான், ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலுக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன். அவன் முழங்கால் படியிட்டால் என்னை ஒரு பயம் பிடிக்கிறது. அதான் மன்றாடி ஜபிக்கிற ஜபம். மன்றாடி ஜபிச்சு எத்தனையோ பேர் தேசத்தை தலைகீழ திருப்பி இருக்கிறாங்க சபை சரித்திரத்திலே. புரிஞ்சுக்கலாம். எத்தனையோ பேர், டேவிட் லிவிங்ஸ்டன், சார்ல்ஸ் ஃபின்னி போன்றவர்களாம். சார்ல்ஸ் ஃபின்னி எல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல படித்த குடும்பத்திலே வந்த ஒரு மனுஷன். அவர் லாயருக்கு படிச்சிருந்தாலும் கர்த்தர் அவரை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் தேவ சமூகத்திலே ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள போய் ஜபிக்க போனார். அவர் காட்டிலே உட்கார்ந்து ஜபிக்க போன இடத்திலே கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய வல்லமை வந்து அவரை நிரப்ப ஆரம்பித்தது, அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பித்தது. அந்த கர்த்தருடைய வல்லமை அவரை நிரப்ப நிரப்ப தாங்க முடியல. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிறுத்துவினால் தாங்க முடியல. அந்த அபிஷேகம் அவரை நிரப்ப ஆரம்பிச்சது. போன வாரம் கூட காலை ஆராதனை முடிச்சிட்ட பிறகு நம்ம சர்ச்சில் இங்கே நான்சின்னு ஒரு பொண்ணு வருவா, இங்க ஃப்ரெண்ட்ல உட்காருவா. அந்த பொண்ணுங்கிட்ட சொன்னா, ஐயா இந்த ஆராதனையெல்லாம் நிற்கவே முடியல, அப்படியே வல்லமை என்ன அப்படியே அலையலையாய் வந்து என்ன அப்படியே மூடிச்சு, என்னால் நிக்க முடியல, நான் கீழே விழுந்துருவோம் போல ஆயிட்டேன். அப்ப கர்த்தர் சொல்ற, ஆண்டவரே நிறுத்துங்கப்பா, இல்லாட்ட நான் கீழே விழுந்துருவேன், என்னால தாங்க முடியல அப்படி நான் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் நான் நார்மலுக்கு வந்தேன். போன வார்த்தை தேவ வல்லமை நம்மை சந்திக்கிறது. அதுக்கப்புறம் தாகம், தாகத்தோடு அந்த வல்லமை நம்ம சந்திக்கிறது. அப்ப அவர் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார், ஜெபிக்க ஆரம்பிச்சார், ஜெபிக்க ஆரம்பிச்சார். சார்ல்ஸ் ஃபின்னியின் மூலமாக அந்த ஜெபம் தேசங்களை அசைக்க ஆரம்பிச்சது, எழுப்புதலை கொண்டு வந்தது. திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டான். அவர் சென்ற இடத்திலெல்லாம் திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டான். அவர் பல இடங்களில் அவர் பிரசங்கிக்காமலேயே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டான். கர்த்தருடைய வல்லமை அவ்வளவாய் வெளிப்பட்டது. தேசத்திலே மிகப்பெரிய ரட்சிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு முறை அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போனாராம். ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊர் அப்படியே தாண்டி டிராவல் பண்ணிட்டு போயிருக்கிறார். அவர் போகும்பொழுதே, ஆண்டவரே இந்த ஊரெல்லாம் இந்த ஜனங்களெல்லாம் ரட்சி, ஆண்டவரே என்ன மண்டாடி ஜபிச்சுட்டே போனாராம். டிராவல் பண்ணும்போது போய் சேர்ந்துட்டாரு. போயிட்டு அதன் பிறகு சில நாட்கள் கழிச்சு அந்த ஊருக்கு அவர் வரணும்னு தோணுச்சு, வந்திருக்கிறார். அந்த ஊர்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களாம். இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. உடனே அவங்களெல்லாம் கேட்டாராம், எப்ப நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டீங்க? அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தான், ஆனா இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவங்க, பெயர் அளவுக்கு கிறிஸ்தவங்க. இயேசு கிறிஸ்துவ என்னன்னு தெரியும், லைஃப்ல அனுபவிக்காதவங்க, குடிக்கிறது மற்ற காரியங்கள் செய்யறது அப்படி இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் மத்தையெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அப்ப அவங்களை பாத்துக்கிட்ட, நீங்க எல்லாம் எப்போ இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டீங்க? அப்ப அவங்க வந்து சொன்னாங்களாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி. அந்த நேரத்தில் திடீரென்று இந்த ஊர் முழுவதும் எல்லாருக்கும் எங்களை அறியாமல் ஒரு பாவ உணர்வு வந்துச்சு. ஏன்னு தெரியல, ஐயோ நான் ஒரு பாவி பாவி பாவின்னு நாங்களாம் கதறி அழும்படிக்கு எங்களுக்கு உணர்வு வந்துச்சு. அழுது ஒப்பு கொடுத்தோம். ஏன்னு தெரியல, ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா. அது எந்த நேரம்னு பார்த்தா அது செயல கிராஸ் பண்ணி போனது நேரம். பாருங்க, அதான் மண்டாடி ஜபிக்கிறது. மண்டாடி ஜபிக்கும் போது சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற ரிசல்ட் பயங்கரமானது. அவ்வளவுதான் அடையாளம் போட சொல்றேன். நான் இன்னைக்கு காலையில் சொன்னது போல சொல்றேன், இந்த மண்டாண்டி ஜெபிக்கிற ஜபந்தான் ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வரப்போகிறது. ஆமேன். புரியுதா? நம்ம சுயநலமாய் ஜெபிக்கிறது எல்லாத்தையும் மாத்தி இந்த மண்டாண்டி ஜெபிக்கிற அந்த ஜபத்திற்கு நம்மை ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாக அபிஷேகம் பெறாதங்க அபிஷேகத்தை பெற்று அந்த மன்றாடி ஜபிக்கிற ஜெபம் அனுபவத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா வரோம். நமக்காகவே நம்ம ஜபிச்சுட்டு இருக்க கூடாது. புரியுதுல? நமக்காகவே நம்ம ஜபிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜபிக்கணும். புரியுதுல? நமக்காக நம்ம ஜபிச்சுட்டு இருக்க கூடாது, நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜபிக்கணும். மற்றவங்களுக்காக ஜபிக்க, யாரோ ஒருத்தருடைய ஜபத்தை கேட்டுதான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். புரியுதுல? யாரோ ஒருத்தருடைய ஜபம் அவரை கேட்டு கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். நம்ம நினைக்க கூடாது, நம்ம வந்து நம்ம சாதாரண ரட்சிக்கப்படணும் ஈஸியாக நினைச்சிடக்கூடாது. நம்ம இடத்துல உட்கார்ந்து இருக்கணும்னு யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜீவானந்தம் என்று சொல்லி நல்ல ஒரு தேவ மனுஷன், அவர் மூலமாய் ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் நான் நிறைய நெருங்கி பழகுற நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். அவர் கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டார். ஒரு நாள் அவரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அவருடைய ரட்சிப்பின் சாட்சியை சொன்னார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர் சென்னையில் இங்க டெஸ்ட்புரம் பகுதியில தான் இருந்தார். அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் 1956 நடந்த விஷயம். அப்போ ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறார். அவருக்கு கல்யாண வீடு ஆகல. அப்பொழுது ஒரு பேச்சுலராக ஒரு ரூம்ல தங்கி இருந்திருக்கிறார். டெஸ்ட்புரத்தில் இருந்துட்டு ஒரு ஸ்கூல்ல அவர் டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அவர் பெரியாருடைய கொள்கையிலே கவரப்பட்டவர். கடவுள் இல்லை என்கிற தீர்மானமான ஒரு எண்ணத்தோடு இருந்தவர். அதுக்காக போய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றவர். பெரியாரோடு கூட இருந்து பல இடத்துலதான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். கடவுள் இல்லை என்று சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணவர். அப்படிப்பட்டவராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு பின்னால பேங்க்ல ஒரு வீட்டில் ஒரு மலையாள பெண் ஒருத்தர் இருந்தாங்களாம். அந்த அம்மா இவரோட வயசுல மூத்தவங்க. அவங்க நல்ல ஒரு விசுவாசி. ஒவ்வொரு நேரத்திலையும் இவர் வந்து பார்ப்பாங்களாம். பார்த்து ஜீவானந்தம், இவங்க வயசுல பெரியவங்க இவரை ரொம்ப உரிமையோடு கேட்பான். ஜீவானந்தம், நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத, இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவரை நீ ஏற்றுக்கொள்ளணும், அவரை நீ பின்பற்றணும்னு சொல்லுவாங்க. இவருக்கு இது எரிச்சலா வரும். என்ன நம்ம கடவுள் என்று கொள்கையில் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்தம்மா வந்து இயேசுதான் தெய்வம்ன்றாங்க, கடவுள்னு சொல்லாத, இயேசுதான் தெய்வம் சொல்லுன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்குமா. ஆனாலும் அந்த அம்மாட்டி நல்லா பழகிட்டதுனால காட்டிக்காம அப்படியே சிரிச்சுட்டு பேசாம இருந்திருப்பாரு. ஆனாலும் அந்த அம்மா விடுற மாதிரி இல்லை. அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா. பார்க்கும் போதெல்லாம் வந்து ஜீவானந்தம், நீ இயேசுவை ஏத்துக்கணும், நீ வந்து அவர் தான் தெய்வம், நீ கடவுள்னு சொல்லிட்டு இருக்காத, இப்படி சொல்லிட்டே இருந்தா. இப்படி சொல்ல 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 ஒரு நாள் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாரு. இரிட்டேட் ஆகி திருப்பி திட்டாரான். இந்த சும்மா நீ வேற ஏதாவது விஷயமா இங்க வந்துட்டு போ, இந்த கடவுள் இல்லைன்றதான் என்னுடைய கொள்கை. இங்க வந்து இயேசுதான் தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளுன்றதுல பேசுற வேலை வச்சுக்காத, அப்படி பேசுற அந்த வீட்டுக்குள்ள வராத என்று சொல்லி கடுமையாய் பேசி திட்டி விட்டாரான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. இப்படி திட்டாரே, நம்ம நல்லதுதானே சொல்ல வந்தோம். ரொம்ப வேதனையோடு அழுதுகிட்டே போயிட்டாங்க. அழுதுகிட்டே போனவங்க ஒரு சில நிமிஷத்துல பார்த்தா அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாங்களா. அந்த அம்மா மொட்டை மாடியில போன இவரு வீட்டுக்குள்ள இருந்திருக்கிற, திடீர்னு அந்த அம்மாவுடைய சத்தம் கேட்டுருக்குது. சத்தம் கேட்ட உடனே போய் வெளியே கதவு வந்து பார்த்திருக்கிறாரு. அவங்க முழங்கால் மொட்டை மாடியில நேர் முழங்கால் படிக்கிட்டு கையை உயர்த்தி சத்தத்தோடு ஜெபிக்கிறாங்களாம். ஆண்டவரே, இந்த ஜீவானந்தத்தை ரட்சிங்க ஆண்டவரே, இவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த ஜீவானந்தத்தை ரட்சிங்க ஆண்டவரே. ஜாப் பண்ணாங்க அங்க போய். இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நம்ம இங்க திட்டி விட்டோம், கடைசியில போய் அங்க போய் நின்று மொட்டை மாடியில் இருந்துட்டு ஆண்டவரே இந்த ஜீவானந்த ரட்சி நம்ம பேரை சொல்லி இந்தம்மா கத்திட்டு இருக்குதே. திரும்பி கத்துனாரா, என்ன உங்க ஏசாமி கிட்ட போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறே நீ அப்படின்னாரா. உங்க கம்ப்ளைண்ட் மாதிரி தெரிஞ்சிருக்குது, ஏன்னா உங்க ஏசுநாத போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா நீ அப்படின்னா. அந்த அம்மா அதை பத்தி எல்லாம் கவலையே படல. முழங்கால் படிக்கிட்டு இவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கிட்ட வந்து பேசுறதை நிறுத்திட்டாங்க, திட்டாரு, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதம்மா சில நாட்கள் ஆச்சு. ஒரு இடத்துல போயிருக்கிறார், ஒரு கூட்டத்தில் போய் சும்மா வேடிக்கை பார்க்க போயிருக்கிறாரு. கர்த்தர் அவரை ரட்சித்தார், பிடிச்சார். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு அந்த அம்மாவுடைய மேன்மை இவருக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, எவ்வளவு மேன்மையான விஷயத்தை நம்ம நமக்கு சொன்னாங்க, நமக்காக எவ்வளவு பாரப்பட்டு மன்றாடி ஜெபிச்சாங்க, அதை போய் நம்ம இப்படி கிண்டல் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு சொல்லி திட்டமே என்று சொல்லி அவர் குத்தப்பட்டார். அதன் பிறகு அந்த அம்மாவை தேடி போனா நம்ம வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த அம்மாவை தேடு 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 தேடி இருக்கிறார் எல்லா இடத்துலயும். மெட்ராஸ் எல்லாம் எந்த சர்ச்சிலையாது, எங்கேயாவது எங்கேயுமே கண்ண கிடைக்கல. சில வருஷத்துல கத்தர் இவரை ஊழியத்துல கத்தர் அடைச்சார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துல வந்துட்டார். அப்போ ஒரு தடவை கேரளால ஒரு மீட்டிங்ல ஒரு சர்ச்சில் ஒரு கன்வென்ஷனுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாராம். அப்ப அந்த சர்ச்சில் போய் அந்த பாஸ்டர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். முதல் நாள் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாஸ்டர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அப்போ திடீர்னு பார்த்தாக்க இந்த அம்மா அந்த சர்ச்சுக்குள்ள நுழையுதான். கேரளால இந்த அம்மா சொந்த ஊருக்கே போயிடுச்சு. இவருக்கு பார்த்த உடனே ஆச்சரியம், இந்த அம்மா இங்கே கேரளால இருக்குது கண்டுபிடிச்சிட்டாரு சில வருஷத்துக்கு பிறகு. உடனே ஓடனே அந்த அம்மா பார்த்து அந்த அம்மாக்கு ஷாக், இவன் எங்க இங்கே வந்தான், இவன் நம்மளை திட்டின மனுஷனாச்சு, இவன் எங்க இங்க வந்தான், அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஆகி போச்சான், இவன் இங்க வந்திருக்கிறான். உடனே சொன்னாராமா, இங்க நான் கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு வந்திருக்கிறோமான்னாரா. அதை சர்ச்சில் அந்த அம்மா இருக்கிற சபையிலே இவர் கன்வென்ஷன்ல பேச போயிருக்கிறாரு. போய் அந்த அம்மாவுடைய உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன், அம்மா அவங்களுடைய ஜபத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் இருக்கிறேன்னாராம். உங்க யாரோ ஆனா அவங்களுடைய ஜபம் பாருங்க, இவருடைய வாழ்க்கையை மாத்துச்சு. இல்ல நம்முடைய ஜெபம் சொல்றேன், மன்றாடி ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு தனி நபரா இருக்கட்டும், ஒரு தேசமா இருக்கட்டும், ஒரு ஊரா இருக்கட்டும், மன்றாடி ஜெபிக்கணும். பாவத்தை எங்கெல்லாம் பாக்கிறோமோ அதுக்காக நீங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, ஜெபிங்க. எங்கெல்லாம் பாவத்தை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஜெபிங்க. உங்க உள்ளத்துல கர்த்தருடைய ஆவியானது இருக்கும் பொழுது பல நேரத்தில் சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில காரியத்துக்கு தூண்டுவார். நான் உண்மையா சொல்ற சில நேரத்தில் நியூஸ் பேப்பர்ல ஏதாவது படிச்சுட்டு இருப்பேன், படிக்கும் சில டைம் ஏதாவது இவன் கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போட்டோ இருக்கும், நியூஸ் படிக்கும்போது திடீர்னு கர்த்தர் பாரப்படுத்துவார், இவனுக்காக ஜெபம் பண்ணுவார். யாருன்னே தெரியாது, ஆனா கர்த்தர் வந்து அவங்களை ரட்சிக்க நினைக்கிறாரு. அதனால என்ன செய்யறாரு, அவனுக்காக ஜெபிக்க திடீர்னு தூண்டுவார். நான் சொன்ன டைம்ல அந்த போட்டோல கையை வச்சு நான் ஜெபிச்சிருக்கிறேன் எத்தனையோ முறை, ஆண்டவரே இந்த நபரை ரட்சிங்க அப்பா, இந்த நபரை ரட்சிங்க. அப்ப கர்த்தர் எல்லாரும் மேலே இந்த பாரம் வராது, ஆனா ஒரு சிலர் மேலே நமக்கு அது பாரம் வரும். கர்த்தர் லீட் பண்ணுவார், இந்த நபருக்காக ஜெபம் பண்ணுவார். அப்ப நம்மளை சுத்தியும் எந்த இடத்துல பாவம் இருக்கிறதோ அதை நம்ம கேர்லெஸ் விடக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்வார். அப்ப முதலாவது கர்த்தர் கொடுத்த பொறுப்பை செம்மையாய் நிறைவேற்றுவதற்கு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது பிடிக்கும். ரெண்டாவது பாவத்தை எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அதற்காக பரிந்து பேசி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்கும். மூணாவது அதை சொல்லி நான் முடிக்கிறேன், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10 முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
பின் மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
அப்பொழுது
கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி
வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்.
மூணாவது கர்த்தர் சொல்றாரு, பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். காலையில் சொன்ன அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது ஒரு எழுப்புதல் புஸ்தகம், அது முன்மாறி. ஆனா இப்ப சொல்றாரு பின்மாறி அடுத்த ஒரு மழையை நான் கொடுக்க போறேன். ஏற்கனவே ஒரு மழையை கொடுத்தாச்சு, அந்த மழை வந்தது நின்னு போச்சு, இப்ப அடுத்த ஒரு மழையை நான் கொடுக்கிறதுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது அடுத்த ஒரு எழுப்புதல். மூணாவது எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், புரியுதுங்களா? கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாய் ஊற்றப்பட்டு திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி அதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளணும். சும்மா 4 பேர் 2 பேர் ரட்சிக்கப்படுறதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து தேசத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் இன்னைக்கு திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்குதான் இந்த பின்மாறி எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே தேசத்துல எழுப்புதலை ஊற்றும், தேசத்துல எழுப்புதலை ஊற்றும், உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட்டு ஜனங்கள் திரள் திரளாய் மனம் திரும்பி வர வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்கும். பின்மாறி காலத்து மழை இதை சொல்லும் பொழுது கர்த்தர் பாருங்க இதுக்கு சப்போர்ட் பண்றேங்கிறார். பாருங்க 10 முதல் வசனத்தை வாசமா, 12 வாசிங்க. 12
நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
எருசலேமின் குடிகளின் மேலும்
கிருபையின் ஆவியையும்
விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
அப்பொழுது அவர்கள் தாங்கள்
குத்தின என்னை நோக்கி பார்த்து
ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்.
அப்போ இங்க பார்க்கும்போது அடுத்த வசதி வாசிக்கலாம், அடுத்த விஷயத்தை வாசிப்போம்.
அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரீம் ரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும்.
போதும், இப்ப பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு, இதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லுகிற ஆண்டவரே சொல்றாரு, நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். இதுதான் நம்ம கிளைம் பண்ணணும். கர்த்தர் தாவீதின் குடும்பம் எருசலேமின் குடிகள், இது யாரை குறிக்குதுன்னா தேவ பிள்ளைகளை குறிக்கும். நம்ம ஜெபிக்கிறதற்கு முற்பட்டால், நம்ம இடம் கொடுத்தால், நம்ம அதற்காக நம்மளை கமிட் பண்ணோம்னா கர்த்தர் சொல்றார் அதற்கான அபிஷேகத்தை நான் தரப்போறேங்கிற. புரியுதா உங்களுக்கு? நீ உன்னை கமிட் பண்ணு, இதுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஜஸ்ட் உன்னை கமிட் பண்ணு, நான் உன்னை ஜெபிக்க வைக்கிறேங்கிற. புரியுதா? நீ கமிட் பண்ணு, நான் ஜெபிக்க வைக்கிறேன், அதுக்கான அபிஷேகத்தை நான் தரேங்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு இப்படி எல்லாம் ஜெபிக்க வராது, எனக்கு எல்லாம் இப்படி ஜெபிக்க தெரியாது, வராது தெரியாதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஜெபிக்கிறதுக்கு மனசு இருக்குதா? அது போதும். எனக்கு ஜெபிக்க வராது, இப்படி எல்லாம் ஜெபிச்சது இல்லை, எனக்கு இப்படி எல்லாம் ஜெபிக்க தெரியாது, இப்படி எல்லாம் மத்தவங்களுக்காக மன்னாடி ஜெபிச்சதுல எனக்கு பழக்கம் இல்லை, அதெல்லாம் பழக்கமே வேண்டாம். ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்து நில்லுங்க. அவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றி உங்களை ஜெபிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்ன தெரியுதுன்னா, மன்றாடி ஜபிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்கிறது உண்மை, ஆனால் ஜபிக்கிறதுக்கு மனம் உள்ளவர்களை ஜபிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். இதுதான் நல்ல விஷயம். எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஜபிக்க வைப்பார், உங்களை கமிட் பண்ணீங்கன்னா ஜபிக்க வைப்பார், உங்களை ஜபிக்க வச்சு உங்களை கொண்டு தன் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், நம்ம நமக்காக அல்ல, கர்த்தருடைய வருகை சீக்கிரம் நடக்கணும். உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகி கொண்டு போகிறது. சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரணும். அவர் வருவதற்கான அடையாளங்கள் எல்லாம் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் அடுத்த ஒரு ஜெனரேஷன் எழும்பி வந்து முடிய போகிறது கிடையாது. உலகத்தின் கடைசி பகுதியில் நாம இருக்கிறோம். தானியேல் சொன்னதான, நேபுகாத்நேச்சர் கண்டதான அந்த சிலையின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல பார்க்கும் பொழுது அந்த கடைசி விரல்களிலே நாம் இருந்துட்டு இருக்கிறோம். புரியுது? அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். கடைசி இப்பொழுது கையால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் புறப்பட்டு வந்து அந்த சிலையை உடைத்து தூள் தூளாக்க போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை, வரப்போறாரு. அதற்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலம்தான் பின்மாரி காலத்து மழைக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். இதுதான் அதுக்குரிய காலம். அதற்கு நம்ம ஆயத்தமாகணும், அதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அதுக்கு நம்ம ஆயத்தமானோம்னா நிச்சயமா சொல்றேன், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போன ஆண்டவரே, நான் பாரத்தோடு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க. நீங்க இதுவரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், சாதாரண ஆளா இருந்திருக்கலாம், ஆனா உங்களை இனி ஸ்பெஷலா ஜபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஜபிக்க வைப்பார் கர்த்தர். ஆமென். கர்த்தர் செய்வார், ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார், கண்டிப்பா செய்வார். உங்களை கமிட் பண்ணுங்க, அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். சரியா? ஜபிக்கலாம். இன்னைக்கு மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற ஜபங்கள், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற பொறுப்பு, அவர் நம்மை வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்திலே அவர் வச்சிருக்கிற காரியத்தை பர்ஃபெக்டா செய்யறதுக்காக தேவ சமூகத்தில் ஒத்தாசை கேட்க வேண்டும். இது ஆரம்பம். இன்னைக்கு நீங்க என்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறீங்க கர்த்தருக்காக, அதை நல்லா செய்யறதுக்காக நீங்க தேவ ஞானத்தை கேளுங்க. இன்னைக்கு நீங்க செய்யறது ஒருவேளை ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அது நல்லா செய்யணும்னு அதற்காய் கர்த்தரிடத்துல நீங்கள் வந்து நிக்கணும். கேட்கலாம், ஆண்டவரே என்ன நீங்க வச்சிருக்கிற காரியத்துல நான் சிறப்பாக இப்படி நாமத்துல மகிமையா இருக்கணும். நீங்க சும்மா ஒரு பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், மியூசிக் வாசிக்கலாம், பாட்டு பாடலாம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை கைப்பிரதிகளை கொடுக்கலாம், கர்த்தரை பத்தி நாலு பேருக்கு நீங்க சொல்ற ஒரு நபரா இருக்கலாம். இது ஆவிக்குரிய விஷயத்துல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை நீங்கள் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கலாம், அது உங்கள் தனிப்பட்ட காரியம். எதுவானாலும் சரி, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற காரியத்தை சிறப்பாய் செய்வதற்கு நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒத்தாசை கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒத்தாசை கேட்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன நீங்க வச்சிருக்கிற பொசிஷன்ல, என்ன நீங்க வச்சிருக்கிற காரியம், என்னிடத்துல நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகள், உம்முடைய காரியத்தில அசதியா இருக்கக்கூடாது. அதுல உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நான் காணப்படணும்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். ரெண்டாவது, மன்றாடி ஜெபிக்கணும். தேசத்துல எங்கெல்லாம் பாவத்தை பார்க்கிறோமோ, பாவத்தை கேள்விப்படுகிறோமோ, அங்கெல்லாம் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எங்கேயோ என்னமோ நடக்குது, யாருக்கோ நடக்குதுன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. மன்றாடி ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும். எங்கெல்லாம் பாவம், அருவறுப்பு, விக்கிரக ஆராதனை மற்றும் காரியங்களை கேள்விப்படுகிறீர்களோ, மன்றாடி செபிக்கணும், மன்றாடி செபிக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் சேர்ந்து ஜனங்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. தேசத்தில் ஒரு கும்பமேளான்னு ஒண்ணு நடக்குது, அதுல கோடிக்கணக்கான ஜனங்கள் அதை போய் தரிசிக்க போறேன்னு போறாங்க. மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குறாருன்னு சொல்லி ஒரு சிலையை தூக்கிட்டு போய் வைகை ஆத்துல போய் இறங்குறாங்க. அதை பார்க்கறதுக்கு 10 லட்சம் பேர் போனாங்க. என்ன ஒரு வேதனை, யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு மூடத்தனமான காரியம். கள்ளழகர் ஆத்துல இறங்குறாராம், ஒரு சிலையை தூக்கிட்டு போய் ஒரு பொம்மையில உட்கார வச்சு, ஒரு குதிரை பொம்மையில உட்கார வச்சு அதை தூக்கிட்டு போய் ஆத்துக்குள்ள இறங்குறாங்க. அதை பார்க்கறதுக்கு 10 லட்சம் பேர் உட்கார்ந்து பார்க்கறாங்களாம். என்ன ஒரு மூடத்தனமான தேசத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நியூஸ் கிடையாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் நியூஸ் கிடையாது, ஜப குறிப்புகள். நான் சொல்றது நியூஸ் இல்ல, ஜப குறிப்பு. நீங்கள் நியூஸ் பேப்பர்ல பார்க்கிற நியூஸ் அது நியூஸ் கிடையாது, ஜப குறிப்புகள். நீங்க டிவியில பாக்குற நியூஸ் அது நியூஸ் இல்ல, அது ஜப குறிப்புகள். உங்கள் காதுகளுக்கு எட்டுகிற செய்திகள் அது செய்திகள் அல்ல, ஆண்டவர் கொடுக்கும் ஜப குறிப்புகள். ஜபிக்கணும். இந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்பணும். பாருங்க, இங்கிருந்து நீ கிளம்பி போற இடத்துல சுழமேட்டுல கோயில் திருவிழாக்கு எல்லாம் பந்தல் கட்டிட்டாங்க, கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 10 நாட்களுக்கு அந்த ரோட்ல நடக்க முடியாத அளவுக்கு விக்கிரகாராதனை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அசுத்தாவில நிறைஞ்சு ஆடுறத பார்க்க முடியும். அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம செபிக்கணும். நீ ஒவ்வொரு நாளையும் போய் பாருங்க, அந்த இடத்துல ஜனங்கள் இனி வர நாள் நாளையிலிருந்து பாருங்க, அசுத்தாவில நிறைஞ்சு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம செபிக்கிறோம். அறியாமையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் பிசாசுகள் தலை விரித்து ஆடுகிறது. ஜெபிக்கணும், அது ஜனங்கள் ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்படும். அப்படி நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது, உண்மையா சொல்றேன், இப்படிப்பட்ட விக்கிரக கோயில்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், மறக்கப்பட்டு போகும். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, தேசத்திலே கர்த்தர் எழுப்புதலை ஊற்றும்படி பின்மாறி கால மழைக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். அடுத்தது எதிர்பார்க்கிறது பின்மாறி கால மழை. எல்லா ஜனங்களும் திரள் திரளாய் கர்த்தரிடத்தில் ஓடி வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எல்லா ஜனங்களும், சன்மார்க்கரும் வரணும், துன்மார்க்கரும் வரணும், இப்படி பிசாசுகளை வணங்குகிறவர்களும் வரணும், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் வரணும், எல்லாருமே வரணும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரணும். அதற்காக நம்ம செபிக்கணும், செபிக்கணும், செபிக்கணும். ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இப்படிப்பட்ட ஒரு செப அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கடைசி நாட்களிலே தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, எங்கள் மேல் அந்த விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவர் மேல விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்று. கிருபையின் அபிஷேகம், விண்ணப்பங்களின் அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். அன்றுபுரை தேசத்தில் நடக்கிற பாவங்களுக்காக மற்றும் ஜனங்கள், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் புலம்பி அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுங்க. எருசலேமில் நடக்கிற அருவறுப்புகளுக்காக புலம்பி பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே அடையாளம் போடுன்னு சொன்னீங்களே, நாங்களும் உம்மால் அடையாளம் போடத்தக்கவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு மன்றாட்டு ஜெப மனுஷன் என்று சொல்லி நாங்கள் உம்மால் குறிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்க அப்பா. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்க ஆண்டவர். எங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்க அப்பா, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபையாய் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்க அப்பா, கிருபையாய் உறுதிப்படுத்துங்க. செபிக்க வைங்க, இன்னும் அதிகமாய் செபிக்க வைங்க. செபத்தின் ஆழத்தை நாங்கள் பார்க்கட்டும். செபத்தின் ஆண்டவரே முழு அனுபவத்தை ஆழத்தை நாங்கள் பார்க்கட்டும். எங்களை செபிக்க வைங்க, செபிக்க வைங்க அதிகமாய். சபையார் எல்லாரையும் ஜெபிக்க வைங்க அப்பா, சபையார் எல்லாரையும் அதிகமாய் ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க ஆண்டவரே, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா விசுவாசிகளையும் ஜெபிக்க வைங்க அப்பா, விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் மாத்துங்க ஆண்டவரே. தேவரீர், எல்லா விசுவாசிகள், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவரே விண்ணப்ப வீரர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. தேசங்களிலே நடக்கிற அருவறுப்புகள், பாவங்கள், விக்கிரக ஆராதனைகள், அசுத்தங்கள், மதுபானங்கள், விபச்சாரங்கள், இவைகளை கண்டு புலம்பி அழுகிறதான ஜெப பாரத்தினால் ஆண்டவரே சபைகள் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப பாரத்தினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே. சுயநலத்தையும் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கிற எல்லைகளை தாண்டி வர செய்யுங்க அப்பா, தாண்டி வர பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த ஜெப பாரம் ஆண்டவரே பற்றிக் கொள்ளட்டும், பற்றிக் கொள்ளட்டும். மாற்றுங்க அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.